الحمد لله الحمد لله نحمده ونستعين به ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهد الله فهو المهتد ومن يضلل فلن تجد له وليا مرشدا اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان نبينا محمدا عبده ورسوله وصلوات الله وسلامه على سيدنا ونبينا محمد وعلى اله واصحابه واهل بيته ومن تبعهم باحسان الى يوم الدين اما بعد اوصيكم عباد الله بتقوى الله جل وعلا وقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اركعوا واسجدوا واعبدوا ربكم وافعلوا الخير لعلكم تفلحون இந்த உலகை படைத்து பரிபாலிக்கின்றும் இவ்வுலகுக்கு அருளாக அனுப்பப்பட்ட நமது தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களின் வாழ்வை பின்பற்றி நடந்த சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபஊ தாபிஈன்கள் கியாமத்துடைய நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் மௌமின்களாக வாழ்கின்ற அனைத்து ஆண்கள் பெண்கள் விரும்புகிறார்கள். இந்த உலகில் வாழும் போது எல்லா சமயங்களிலும் எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் ஒருவரை பயந்து தத்துவா செய்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பா உங்களுக்கும் வசியம் செய்து கொள்கின்றேன். அன்பில் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் மனிதர்களாகிய நமக்கு மார்க்கத்துடைய சில விடயங்களை கட்டாயப்படுத்தி இருக்கிறான். கட்டாயம் செய்ய வேண்டிய சில கடமைகளை அல்லாஹு தஆலா கடமையாக ஆக்கிவிட்டிருக்கிறான். அந்த கடமைகளை உலகத்தில் வாழ்கின்ற எல்லா மனிதர்களும் ஆண்கள் பெண்கள் என்று எல்லோரும் அந்த கடமைகளை செய்து ஆக வேண்டும். இன்னும் சில கடமைகளை அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் கடமையாக ஆக்கியிருக்கிறான், விதியாக்கியிருக்கிறான். அதனை உலகத்தில் எல்லோரும் செய்ய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. ஒரு சாரார் அதனை செய்வதன் மூலம் அல்லாஹு தஆலா எல்லோருக்கும் அந்த நன்மையை கொடுக்கின்றான். கண்ணியமான சகோதரர்களே, இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா மனிதர்களை வித்தியாசமாக படைத்திருக்கின்றான். உலகத்தில் வாழ்கின்ற எல்லா மனிதர்களையும் ஒரே நிலையில் ஒரே அந்தத்தில் அல்லாஹ் படைக்கவில்லை. அடியார்களை மனிதர்களை அல்லாஹ் வித்தியாசமாக தராதரத்தில் அந்தத்தில் வித்தியாசமாக அல்லாஹ் மனிதர்களை படைத்து வைத்திருக்கிறான். இனிமான சகோதரர்களே, இந்த உலகத்தில் ஏழைகள் இருக்கிறார்கள். ஏழைகளுக்கு செல்வந்தர்களுடைய செல்வத்தின் பக்கம் ஒரு தேவை இருக்கிறது. இன்னும் சில பேர்கள் ஏழைகளாக இருப்பார்கள், அவர்களிடத்தில் பணம் கிடையாது, ஆனால் ஒரு தொழிலை ஒரு வியாபாரத்தை ஒரு தொழிலை செய்வதற்கான சக்தியை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருப்பான். இன்னும் சில பேர்கள் அறிவாளிகளாக உலகத்தில் வாழ்வார்கள், அவர்களுடைய அறிவின் பக்கம்
அறிவு இல்லாதவர்களுக்கு தேவை இருக்கிறது. இவ்வாறாக அல்லாஹு தஆலா உலகத்தில் மனிதர்களில் ஒரு சாராரை இன்னொரு சாராரின் பக்கம் தேவை உள்ளவர்களாகத்தான் அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிறார். نحن قسمنا بينهم معيشتهم في الحياة الدنيا ورفعنا بعضهم فوق بعض الدرجات ليتخذ بعضهم بعضا سخريا. الله قرآن يسرقنا عنه إنه لفتل إلورم عرمالي هلاغ يرندال ولغم ينغالي إلورم سلبتل هلاغ يرندالم ولغم ينغالي ولغم ينغبين من رال. இந்த உலகத்தில் எல்லா துறையிலும் எல்லா தரத்திலும் வாழ்கின்ற மனிதர்கள் இந்த உலகத்தில் இருக்க வேண்டும் என்பதுதான் அல்லாஹுடைய நாட்டமாக இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த அடிப்படையில் இந்த உலகத்தில் வாழ்கின்ற ஒரு மனிதன், ஒரு முஃமின், சுயநலவாதியாக தன்னுடைய வேலை, தன்னுடைய தொழில், தன்னுடைய குடும்பம், தன்னுடைய வயிறு, தன்னுடைய பிள்ளைகள் என்று சுயநல உணர்வோடு ஒரு முஃமின் வாழக்கூடாது என்பதை இஸ்லாம் எதிர்பார்க்கின்றது. இந்த உலகத்தில் வாழ்கின்ற ஒரு மனிதன், ஒரு முஸ்லிம், அவன் சமூக பற்று உள்ளவனாக, சமூகத்தின் மீது அக்கறை உள்ளவனாக, சமூக விடயங்களில் கவனம் செலுத்துகின்றவனாக, அவன் ஒரு சமூக பிராணியாக வாழ வேண்டும் என்று அல்லாஹு தஆலா எதிர்பார்க்கின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் நபியாக அனுப்பப்பட்டது 40வது வயதிலே. அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபி பட்டம் கிடைப்பதற்கு முன்னால் இந்த உலகத்தில் 40 வருடம் ஒரு இளைஞனாக, ஒரு பொதுமகனாக இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள். வரலாற்று ஆசிரியர்கள் அருமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த நுபுவத்துக்கு முன்னால் வாழ்ந்த அந்த பருவம், இளைஞனாக வாலிபனாக இருந்த நேரத்தில் வாழ்ந்த அந்த பருவத்தை வர்ணிக்கின்ற போது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொது நல சிந்தனை கொண்ட ஒருவராகத்தான் வாழ்ந்திருக்கிறார்கள். நபியாக வருவதற்கு முன்னால் ஒரு பொதுமகனாக உலகத்தில் வாழ்கின்ற நேரத்தில் பொது நல சிந்தனை, சமூக அக்கறை உள்ளவர்களாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதலாவதாக குர்ஆனுடைய வசனம் அருளப்படுகிறது. அந்நுபுவா எனப்படுகின்ற நபித்துவ பட்டம் கிடைக்கின்றது. இந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வாழ்க்கையில் சந்தித்த ஒரு புதிய அனுபவம். இதற்கு முன்னால் ஜிப்ராஹில் அலைஹிஸ்ஸலாத்தை கண்டதும் கிடையாது, யாரென்றும் கிடையாது. முதலாவதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தித்தவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அச்சம் ஏற்படுகிறது, பயம் ஏற்படுகிறது. இந்த நேரத்தில் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயத்தோடு, அச்சத்தோடு தன்னுடைய வீட்டுக்கு மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா இடையத்தில் வீட்டுக்கு வருகிறார்கள். பயத்தோடு வருகிறார்கள், கவலையோடு வருகிறார்கள், திடுக்கத்தோடு வருகிறார்கள். இந்த நேரத்தில் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சில ஆறுதல் வார்த்தைகளை சொன்னார்கள். சில ஆறுதல் வார்த்தைகள் நபி அவர்கள் பொதுமகனாக உலகத்தில் வாழ்ந்த போது, சாதாரண ஒரு இளைஞனாக, ஒரு மனிதனாக வாழ்ந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட சில நமூனாக்களை, முன்மாதிரிகளை, நற்குணங்களை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஞ்சத்தோடு, மீதியோடு, பயத்தோடு வரும்போது ஆறுதலுக்காக சொல்கிறார்கள். சொன்னார்கள், அல்லாஹ் மீது சத்தியமாக அல்லாஹ் உங்களை வீணாக்க மாட்டான், அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான், அல்லாஹ் உங்களை இழிவாக்க மாட்டான். தன்னுடைய சாதாரண கணவனை பார்த்து சொல்கிறார்கள், நபி அல்ல, இன்னும் நபியாக அவர்கள் அடையாளப்படுத்தப்படவில்லை, சாதாரண மனிதராக நபி அவர்கள் இருக்கிறார்கள். என்னுடைய கணவரே, உங்களிடத்தில் நல்ல பண்பாடுகள் இருக்கிறது, நல்ல குணங்கள் இருக்கிறது, நீங்கள் உறவுகளோடு உறவு வைத்து நடக்கின்ற உறவை பேணுகின்ற ஒருவர், விருந்தோம்பல் செய்கின்ற விருந்தாளிகளுக்கு உணவு கொடுக்கின்ற ஒருவர், ஆடை இல்லாதவர்கள், ஏழைகள், உடுப்பு இல்லாதவர்கள் அவர்களுடைய ஔரத்தை மறைப்பதற்காக ஆடை உடுப்பை வாங்கி கொடுக்கின்ற ஒருவர், இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு ஏற்படுகின்ற இயற்கை அனர்த்தங்கள், மனிதர்களுக்கு ஏற்படுகின்ற நஷ்டங்கள், சிரமங்கள், நெருக்கடிகள் வருகின்ற போது நீங்கள் ஒரு பொதுநல மனிதனாக செயல்பட்டு, பொதுநலவாதியாக செயல்பட்டு, சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட ஒருவராக செயல்பட்டு நீங்கள் சமூகத்திற்காக வேண்டி அரும்பாடுபடுகிறீர்கள், பாடுபடுகிறீர்கள். இந்த நல்ல பண்புகள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற காரணத்தினால் அல்லாஹ் உங்களை வீணாக்க மாட்டான், கேவலப்படுத்த மாட்டான், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வார் என்று மனைவி ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதல் சொல்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, இதை அல் குர்ஆனும் சொல்கிறது. நபுவத்துக்கு பின்னால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்தின் மீது வைத்திருந்த அக்கறை, தொடர்பு, கரிசனை, முக்கியத்துவம், சமூக சிந்தனை, இதை அல் குர்ஆனும் சொல்கிறது. லக்கத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும், அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்களில் இருந்து நபியாக வந்திருக்கிறார்கள். அஸீஸுன் அலைஹி மா அலைக்கும், முதலாவதாக நபியுடைய பண்பாட்டை அல் குர்ஆன் அடையாளப்படுத்துகின்ற போது முதலாவது சொல்கிறது, அஸீஸுன் அலை மா அலைக்கும். இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு ஒரு சிரமம் ஏற்பட்டால், மனிதர்களுக்கு ஒரு கஷ்டம் பிரச்சனை ஏற்பட்டால் அதை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாங்க மாட்டார்கள். ஒரு முஸ்லிமுடைய சிரமம், துன்பம், ஒரு முஸ்லிமுடைய பிரச்சனையை தாங்க முடியாத அளவுக்கு சமூகத்தின் மீது அக்கறை கொண்டவர்கள், ஹரீசுன் அலைக்கும், சமூகத்தின் மீது கரிசனை காட்டக்கூடியவர்கள், சமூக விடயங்களில் சமூக பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக, சமூகத்துக்கு ஒரு நலவை செய்ய வேண்டும் என்பதற்காக அவர்கள் பாடுபடக்கூடியவர்கள் என்ற கருத்தை அல் குர்ஆன் மிகவும் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, அதே போன்று அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா பில் முஃமினீன ரஊஃபுர் ரஹீம் தொடர்ச்சியாக அல்லாஹ் சொல்கிறான். ரஊஃப் என்ற, ரஹீம் என்ற அல்லாஹ்வுடைய இரண்டு திருநாமங்களை, இரண்டு தன்மைகளை அல்லாஹ் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான். ரஊஃப் என்பது அல்லாஹ்வுடைய திருநாமம், ரஹீம் என்பது அல்லாஹ்வுடைய திருநாமம். அல்லாஹ் சொல்கிறான், இந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவு சமூகத்துடைய நலவுக்காக பாடுபடுகிறார்கள், உழைக்கிறார்கள் என்பதை அல்லாஹ் சொல்கிற போது ரஊஃபுர் ரஹீம், அவர்கள் சமூகத்தின் மீது மிகவும் இரக்கம் காட்டக்கூடியவர்கள், மிகவும் அன்பு வைக்கக்கூடியவர்கள். கண்ணியமான சகோதரர்களே, குர்ஆன் நபி அவர்கள் நபியாக வருவதற்கு முன்னால் சாதாரண மனிதனாக வாழ்கின்ற போது அவர்கள் ஒரு சமூக பிராணியாக, சமூக சிந்தனை கொண்ட ஒருவராக, சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட ஒருவராக தன்னை ஒரு சாதாரண மனிதனாக வாழ்கின்ற போது அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களை, இதனால் தான் இஸ்லாம் வருவதற்கு முன்னால் நபி அவர்கள் இளைஞனாக வாழ்கின்ற போது, வாலிபனாக வாழ்கின்ற போது, மக்காவில் அநியாயம் செய்யப்படுகின்ற மனிதர்களுக்கு குரல் கொடுக்க வேண்டும் என்பதற்காக, அநியாயத்தை தட்டி கேட்க வேண்டும் என்பதற்காக, அநியாயத்தை தடுக்க வேண்டும் என்பதற்காக, பிற மனிதர்களுடைய உரிமைகள் பேணப்பட வேண்டும் என்பதற்காக, மனித உரிமைகள் பேணப்பட வேண்டும் என்பதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்னால் இளைஞனாக உலகத்திலே வாழ்கின்ற போது ஒரு இஸ்லாமிய ஒரு வாலிப சங்கத்தை உருவாக்கினார்கள். அந்த ஜாஹிலியா காலத்திலே நல்ல மக்கள் வாழ்ந்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலம் இந்த உலகத்தில் அடையாளப்படுத்தப்பட்ட அல் இஸ்லாம் எனப்படுகின்ற தூய சிந்தனையோடு வாழ்ந்த மக்களும் அந்த ஜாஹிலியா காலத்திலே வாழ்ந்தார்கள். குர்ஆன் இருக்கவில்லை, ஹதீஸ் இருக்கவில்லை. ஆனால் அந்த காலகட்டத்தில் சில பேர்கள் இந்த உலகத்தில் உண்மையான சமூக சிந்தனை கொண்டவர்களாக வாழ்ந்தார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காலகட்டத்திலே ஒரு இளைஞர் சமுதாயத்தை, ஒரு இளைஞர் கூட்டத்தை உருவாக்கினார்கள், சங்கத்தை உருவாக்கினார்கள். இஸ்லாமிய வரலாறு அதை பேசுகிறது. ஹில்குல் புதூல், ஹில்குல் புதூல் எனப்படுகின்ற ஒரு வாலிபர் சங்கத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கினார்கள். நபியாக வருவதற்கு முன்னால் உருவாக்கினார்கள். ஏன்? மனித உரிமைகள் பேணப்பட வேண்டும், அநியாயம் செய்யக்கூடியவர்களை தட்டி கேட்க வேண்டும், அநியாயம் இழைக்கப்படக்கூடியவர்களுடைய உரிமைகள் சரியாக அவர்களை போய் சேர வேண்டும் என்பதற்காக ஹெல்ப்ஃபுல் புதூல் என்ற ஒரு இயக்கம் உருவாக்கப்படுகிறது. ஒரு இளைஞர் அணி உருவாக்கப்படுகிறது. அந்த அணியின் ஒரு செக்ரட்டரியாக, ஒரு காரியதரிசியாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செயல்பட்டார்கள் என்பதை இஸ்லாமிய வரலாறு ஒன்றுபடுத்திச் சொல்கிறது. அந்த இஸ்லாமிய சகோதரர்கள், இவ்வாறாக சமூக சிந்தனை உள்ள ஒருவரை தான் அல்லாஹு தஆலா நபியாக தெரிவு செய்கிறான். சமூகத்துடைய சீர்திருத்தத்துக்கு காரணமாக அல்லாஹு தஆலா மாற்றுகிறான். சமூக சிந்தனை கொண்ட 40 வருடம் ஒரு சாதாரண மனிதனாக வாழ்ந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் 40 வருடங்களுக்கு பின்னால் தான் நபியாக தேர்வு செய்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரமல்ல, அவர்கள் உருவாக்கிய அந்த சஹாபா பெருமக்கள் அவர்களும் இந்த உலகத்திலே சுயநலவாதிகளாக தன்னுடைய கர்மங்களை மாத்திரம், காரியங்களை மாத்திரம் செய்துவிட்டு நான் குடும்பம் பிள்ளைகள் என்று உலகத்தில் சஹாபா பெருமக்கள் வாழவில்லை. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமூக சிந்தனையை அந்த சஹாபாக்களுடைய உள்ளத்திலே விதைத்தார்கள். அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மக்காவில் முஸ்லீம்கள் சிறுபான்மை சமூகமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த சந்தர்ப்பத்திலே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டலின் பேரில் சுமார் 80 மேற்பட்ட சஹாபாக்கள் ஆண்கள் பெண்களாக மக்காவில் இருந்து எத்தியோப்பியா எனப்படுகின்ற, ஹபஷா எனப்படுகின்ற எத்தியோப்பியாவுக்கு முதலாவது ஒரு குழு ஹிஜ்ரத்துக்காக தயாராகிறார்கள். இந்த நேரத்தில் அந்த குழுவில் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒருவராக மக்காவை விட்டும் செல்ல வேண்டும், ஹபஷாவுக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக தயாராகிறார்கள். அபூபக்கர் சித்தீக் இந்த நேரத்தில் இப்னு தகீனா எனப்படுகின்ற குரைஷி காபிர்களில் ஒருவர், அவர் முஸ்லிம் அல்ல, குரைஷி காபிர்களில் ஒருவர் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திக்கின்றார். அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு இடத்திலே கேட்கின்றார், எங்கு செல்ல போகிறீர்கள்? அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நான் மக்காவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், மக்காவில் வாழ முடியாது, எங்களுடைய சமய அனுஷ்டானங்களை சரியாக நிறைவேற்ற முடியாத ஒரு இக்கட்டான நிலையிலே நாங்கள் மக்காவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களால் வாழ முடியாது, நான் மக்காவை விட்டுவிட்டு ஹபஷாவுக்கு போக போகிறேன். கண்ணியமான சகோதரர்களே, இந்த நேரத்தில் இப்னு தஹீனா அவர் ஒரு செல்வந்தர், ஒரு கண்ணியமானவர், ஆனால் அவர் முஸ்லிம் அல்ல. அவர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொல்கிறார், வல்லாஹி மிஸ்லுக லா யக்ருஜ் வலா யுக்ரஜ், அல்லாஹ் மீது சத்தியமாக. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து ஒரு காஃபிர் சொல்கிறார், முஸ்லிம் அல்ல, காஃபிர், குரைஷி காஃபிர் சொல்கிறார், அல்லாஹ் மீது சத்தியமாக, உங்களை போன்ற நல்ல மக்கள், உங்களை போன்ற சமூக அக்கறை கொண்டவர்கள், உங்களை போன்ற சமூக சிந்தனை படைத்தவர்கள் ஒருபோதும் மக்காவை விட்டு வெளியேறக்கூடாது, எங்களுடைய ஊரை விட்டு நீங்கள் போகக்கூடாது. அவர்கள் இந்த ஊரை விட்டு கட்டாயப்படுத்தப்பட்டு வெளியேற்றப்படவும் கூடாது என்று சொல்லி குறைசி காபிர்களை அழைத்து சொல்கிறார், இந்த அபூபக்கருக்கு நான் பொறுப்பு, இந்த அபூபக்கருக்கு நான் பாதுகாப்பு கொடுக்கிறேன். அபூபக்கருக்கு யாரும் அநியாயம் செய்துவிடக் கூடாது. இந்த அபூபக்கர் மக்காவில் வாழ வேண்டும், மக்காவில் எமது சமூகத்தோடு சேர்ந்து வாழ்வதற்கு தகுதியானவர் என்று சொல்லிவிட்டு, அன்று கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்னென்ன நல்ல தன்மைகளை முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னார்களோ அதே தன்மைகளை இப்னு தஹீனா சொல்கிறார். அபூபக்கர் ஒரு நல்ல மனிதர், உறவுகளை பேணக்கூடியவர், ஏழைகளுக்கு உதவி செய்யக்கூடியவர், சமூகத்தின் மீது அக்கறை கொண்டவர், ஆடை இல்லாதவர்களுக்கு ஆடை வாங்கி கொடுக்கக்கூடியவர், அனர்த்தங்கள் ஏற்படுகின்ற போது, பிரச்சனைகள் ஏற்படுகின்ற போது, நெருக்கடிகள் ஏற்படுகின்ற போது எல்லோருக்கும் உதவி செய்யக்கூடியவர். எனவே இந்த அபூபக்கர் மக்காவை விட்டும் போகக்கூடாது, அவர் மக்காவில் இருக்க வேண்டும். அந்த அபூபக்கருக்கு நான் பாதுகாப்பு கொடுக்கிறேன், என்னுடைய பாதுகாப்பில் அவர் மக்காவில் வாழட்டும் என்று முஸ்லிம் அல்லாத ஒருவர், குறைசி காபிர்களில் ஒருவர் இப்னு தஹீனா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சமூக பற்றி, சமூகத்தின் மீது வைத்திருந்த அக்கறையை சொல்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்கள், நாங்கள் இந்த சமூகத்திற்காக, சமூகத்தில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளை, பிணக்குகளை தீர்ப்பதற்காக, அல்லது சமுதாயத்தில் ஏற்படுகின்ற தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக நாங்கள் பாடுபடுவதை, உழைப்பதை இஸ்லாம் பரது கிஃபாயா என்று சொல்கிறது. நான் ஆரம்பத்தில் சொன்னேன், சில விடயங்கள் எல்லோரும் செய்ய வேண்டும், செய்து ஆக வேண்டும். இன்னும் சில விடயங்கள் அல்லாஹ் அதை கடமையாக்கி இருக்கிறான். ஒரு ஊரில் ஒரு சாரார் ஆவது அதை செய்ய வேண்டும். ஒரு சாரார் செய்தால் அந்த ஊர் மக்கள் எல்லோருக்கும் அந்த நன்மை கிடைக்கும். அதை ஊரில் யாரும் செய்யவில்லை என்றால் அந்த ஊர் மக்கள் எல்லோரும் பாவிகளாக மாறிவிடுவார்கள். இதைத்தான் நாங்கள் ஃபர்து கிஃபாயா என்று சொல்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்று எங்களுடைய செல்வம், எங்களுடைய பணம், வாலிபர்களுடைய சக்தி, ஆளுமைகள் ஃபர்திலும் செலவழிக்கப்படுவது கிடையாது, ஃபர்து கிஃபாயாவிலும் செலவழிப்பது கிடையாது. ஏதோ ஒரு அங்கீகரிக்கப்பட்ட விடயத்தில் அல்லது வீணான விடயங்களில் எங்களுடைய சக்திகளையும் எங்களுடைய செல்வங்களையும் நாங்கள் செலவழித்துக் கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களை, நாங்கள் மார்க்கத்துக்காக, சமூகத்துக்காக ஒன்றை செய்கின்ற போது எது மிக முக்கியமோ அதைத்தான் நாங்கள் ஆரம்பமாக செய்ய வேண்டும். எங்களுடைய ஊருக்கு உதாரணமாக ஒரு ஜனாசா சங்கம் தேவைப்படுகிறது என்றால், அல்லது ஜனாசாக்களை வைத்தியசாலையில் இருந்து கொண்டு வருவதற்கான ஒரு வாகனம் தேவைப்படுகிறது என்றால், அல்லது ஜனாசாக்களை கபன் செய்வதற்கான செலவுகள் தேவைப்படுகிறது என்றால், ஏழைகளுக்கு கபர்களை தோண்டுவதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு பணம் தேவைப்படுகிறது என்றால், அதைத்தான் நாங்கள் முதலாவதாக செய்ய வேண்டும். இஸ்லாம் இதை செப்புகள் அவுளவியா என்று சொல்கிறது. எது ஏற்றம், எது தேவை, அதைத்தான் நாங்கள் முதலாவது செய்ய வேண்டும். அதை விட்டுவிட்டு இதர விடயங்களுக்காக மிகப்பெரிய தேவையோடு எமது மக்கள் இருக்கின்ற போது, எமது ஊர் மக்கள் இருக்கின்ற போது சில விடயங்களை என்னுடைய நாட்டுடைய சில விடயங்களை அரசாங்கம் பொறுப்பேற்றிருக்கிறது. உதாரணமாக எங்களுடைய நாட்டில் ஒரு வைத்தியசாலை இருக்கிறது என்றால் அது அரச மருத்துவ சாலையாக இருக்கும் போது அந்த அரச மருத்துவ சாலையை புனர் நிர்மாணம் செய்வதற்கு அரசாங்கத்தில் ஒரு தொகை பணம் ஒதுக்கப்படுகிறது. ஏன் இந்த நாட்டிலே வாழ்கின்ற நாம் எங்களுடைய வியாபாரத்தினூடாக தொழிலினூடாக நாட்டுக்கு நாங்கள் வரி கட்டுகிறோம். வரி கட்டுவதனூடாக நாட்டு பற்றை தேசப்பற்றை நாங்கள் வெளிப்படுத்துகின்றோம். கண்ணியமான சகோதரர்களே, மருத்துவ சாலைகளுக்கு அத்தியாவசியமான தேவைகள் வருகின்ற போது அதை நான் செய்வது அது பொருத்தமாக இருக்கும். மருத்துவ சாலையில் போதிய அளவு கட்டிடங்கள் இருக்கிறது, வாகனங்கள் இருக்கிறது, மருத்துவ சாதனங்கள் இருக்கிறது. இந்த நேரத்தில் எனது ஊரில் வாழ்கின்ற மக்கள், என்னுடைய ஊரிலே வாழ்கின்ற இளைஞர்கள், எனது ஊரில் வாழ்கின்ற யுவதிகள் அதைவிடவும் முக்கியமான விடயங்களின் பக்கம் தேவை உள்ளவர்களாக இருக்கும் போது நாம் அந்த பணத்தை எங்களுடைய ஊருடைய அப்படியான அவசியமான விடயங்களுக்குத்தான் நாங்கள் பயன்படுத்த வேண்டும். ஏன் கண்ணியமான சகோதரர்கள், எங்களுடைய இந்த நாட்டிலே நாங்கள் நாட்டு பற்றோடு நாங்கள் வாழ வேண்டும். இஸ்லாம் அதை ஆதரித்திருக்கிறது. பிறந்த மண்ணிலே நாங்கள் ஒரு மண்ணின் ஒரு குடிமகனாக வாழ்கிறோம், பிரச்சனை கிடையாது. ஆனால் எங்களுடைய நாட்டை பொறுத்த மட்டிலே எங்களுடைய சமய காரியங்களுக்கு, அது பள்ளிவாசல்களாக இருக்கலாம், மதரசாக்களாக இருக்கலாம், முஸ்லீம்களுடைய மையவாதிகளாக இருக்கலாம், ஜனாசாவுடைய தேவைகளாக இருக்கலாம், எங்களுக்கு அரசாங்கத்தினூடாக நேரடியான உதவிகள் கிடைப்பது மிகவும் குறைவு என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் பாடசாலைகளுக்கோ பல்கலைக்கழகங்களுக்கோ மருத்துவ சாலைகளுக்கோ அரசாங்கம் ஒரு நிதியை ஒதுக்குகிறது. நிதி ஒதுக்கப்படாத சமூக விடயங்கள், முஸ்லீம்களோடு சார்ந்த விடயங்கள், ஏராளமான தேவைகள் இருக்கிறது. சகோதரர்களே, ஜனாதாவுடைய விடயத்தை உதாரணமாக எடுத்துக் கொள்ளலாம். ஒரு ஜனாதாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை இஸ்லாம் கட்டாய கடமை என்று சொல்லி இருக்கிறது, ஃபர்து கிஃபாயா என்று சொல்லி இருக்கிறது. ஊரில் ஒரு சாரார் அதை செய்ய வேண்டும், செய்யவில்லை என்றால் எல்லோரும் குற்றவாளிகள். இதுதான் ஃபர்து கிஃபாயா. ஃபர்து கிஃபாயாவை நாங்கள் செய்துவிட்டுத்தான் அடுத்த கட்டம் சுன்னத்துக்கு நாங்கள் போக வேண்டும், முஸ்தஹப்புக்கு நாங்கள் போக வேண்டும், அனுமதிக்கப்பட்ட விடயத்துக்கு போக வேண்டும். எனவே நான் பாடசாலைகளுக்கோ மருத்துவ சாலைகளுக்கோ உதவி செய்யக்கூடாது என்று சொல்ல வரவில்லை. செய்வோம் தாராளமாக. எங்களுடைய அத்தியாவசிய தேவைகளை, எங்களுடைய ஊருடைய பிரச்சனைகளை, ஊருடைய நிலைகளை சீராக்கிவிட்டு நாங்கள் செய்வோம். ஏன், ஒரு மனிதனை இஸ்லாம், ஒரு மனிதன் உயிர் வாழ்கின்ற போது அந்த மனிதனை மதிக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுவதை விடவும் அதிகமாக ஒரு மனிதனை மரணித்ததற்கு பின்னால் மதிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது. ஏன், அதனால் தான் கண்ணியமான சகோதரர்களே, ஒரு ஜனாசாவுக்காக தொழுவதை இறைவன் கடமையாக ஆக்கியிருக்கிறான். ஏன், ஒரு ஜனாசாவுக்கு நாங்கள் கடைசியாக கொடுக்கின்ற ஒரு மரியாதை, அதில் அந்த தொழுகையில் ருகூவும் கிடையாது, சுஜூதும் கிடையாது. ஏன், ருகூவின் ஊடாக சுஜூதின் ஊடாக நாங்கள் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுகிறோம். அந்த இரண்டு விடயங்களும் ஜனாசா தொழுகையிலே கிடையாது. ஜனாசா தொழுகையில் வெறும் நாலு தக்பீர்கள் மாத்திரம்தான். அந்த நான்கு தக்பீர்களிலும் சூரத்துல் ஃபாத்திஹாவை நாங்கள் ஓதுகிறோம், சலவாத்து சொல்கிறோம், ஜனாசாவுக்காக துஆ செய்கிறோம். எனவே ஒரு மனிதனுக்கு உலகத்தில் எந்த ஒரு மார்க்கமும் அவர் மரணித்த போது அவருக்கு மரியாதை செய்கின்ற போது ஒரு வணக்கத்தினூடாக தொழுகையினூடாக மரியாதை செய்ய வேண்டும் என்று எந்த ஒரு மார்க்கமும் உலகத்திலே சொன்னது கிடையாது. இஸ்லாம் தான் ஜனாசா தொழுகை என்ற ஒன்றை கடமையாக ஆக்கி, ஃபர்லு கிஃபாயாவாக ஆக்கி, ஒரு ஜனாசாவுக்கு உலகத்தில் கிடைக்கின்ற கடைசி மரியாதை, கடைசி மரியாதை ஜனாசாவுக்கு துவா செய்வதுதான் அந்த தொழுகையுடைய நோக்கம். ஏன், அந்த அளவுக்கு ஒரு மனிதனுடைய மரணத்துக்கு பின்னாலும் ஒரு மனிதனை இஸ்லாம் மதிக்கின்றது. கண்ணியமான சகோதரர்கள், ஜனாசாவோடு சம்பந்தப்பட்ட அடிப்படையான நான்கு விடயங்கள் இருக்கிறது. இந்த நாளும் பரவான விடயம். இந்த நான்கு விடயங்களையும் முறையாக செய்வதற்கான வசதி வாய்ப்புகளை நாங்கள் ஏற்படுத்தாமல் எங்களுடைய பணங்களை இதர காரியங்களுக்காக பயன்படுத்துவதை இஸ்லாம் வலியுறுத்தவில்லை. உதாரணமாக கண்ணியமான சகோதரர்களே, நபிகளார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதன் ஜனாசாக்களை மதிக்க வேண்டும், ஜனாசாக்களை குளிப்பாட்டுவதற்கு, கபன் செய்வதற்கு, அடக்கம் செய்வதற்கு, தொழில்விப்பதற்கு சஹாபாக்களை உருவாக்கினார்கள், பழக்கினார்கள், தானும் செய்திருக்கிறார்கள். நபி அவர்கள் ஜனாசா தொழில்விட்டும் இருக்கிறார்கள், ஜனாசாக்களை குளிப்பாட்டியும் இருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்றால் கபரிலே இறங்கி ஜனாசாவை அடக்கம் செய்திருக்கிறார்கள். தபூக் யுத்தத்திலே அப்துல்லாஹ் பிஜாதேன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணித்து விடுகிறார்கள். பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும், அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களும், உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களும் சேர்ந்து கபரை தோண்டி மூன்று பேர்களும் கபரில் இறங்கி அந்த சஹாபியை அடக்கம் செய்கிறார்கள். அடக்கம் செய்துவிட்டு நபி அவர்கள் துஆ செய்தார், துஆ செய்தார்கள், அல்லாஹும்ம இன்னி அம்ஸைது அன்ஹு ராதியன் ஃபர்தன், யா அல்லாஹ் இந்த அப்துல்லாஹ் பின் பிஜாதைனை நான் பொருந்திக் கொண்டிருக்கிறேன், என்னுடைய பொருத்தத்தை அவர் பெற்றிருக்கிறார், நீயும் அவரை பொருந்திக் கொள்வாயாக என்று துஆ செய்கிற போதுதான் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஆசைப்படுகிறார்கள், அந்த ஜனாசா என்னுடைய ஜனாசாவாக இருந்திருக்கலாமே. நபி அவர்கள் இறங்கி அடக்கம் செய்தார்கள், நபி அவர்கள் துஆ செய்தார்கள். எனவே கண்ணியமான சகோதரர்களே, ஜனாசாக்களுடைய விடயம் சாதாரணமான விடயம் அல்ல, அது சாதாரணமான விடயம் அல்ல. நபி அவர்கள் ஒரு மனிதன் சக்கராத்தில் இருக்கின்ற போது அபூ சயீத் அல் குதுரி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், எங்களின் ஒரு சஹாபி சக்கராத்துடைய வேதனையில் இருக்கின்ற போது நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், யாருக்காவது சக்கராத் என்றால் என்னை கூப்பிடுங்கள். அபூ சயீத் அல் குதுரி சொல்கிறார்கள் ரழியல்லாஹு அன்ஹு, எங்களில் ஒருவருக்கு சக்கராத் மரணிக்க போகிறார், கடைசி நிலை என்று நாங்கள் உணர்ந்தால் நபி அவர்களை அழைப்போம், நபி அவர்கள் வருவார்கள், துஆ செய்வார்கள், அந்த நபருக்காக இஸ்திக்பார் செய்வார்கள். எந்த அளவுக்கு என்றால் அவர் மரணித்து விட்டால் அந்த ஜனாசாவுக்கு முதலாவது செய்ய வேண்டிய ஒரு விடயம், அந்த ஜனாசாவுடைய கண்ணை மூட வேண்டும். நபி அவர்கள் தன்னுடைய முபாரக்கான கையினால் ஒரு ஜனாசாவுடைய கண்ணையும் மூடுவார்கள். இதை நாங்கள் பணம் கொடுத்து செய்ய வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. நபி அவர்கள் சமூக தலைவராக இருந்து ரசூல்மார்களுக்கெல்லாம் தலைவராக இருந்தவர் ஜனாசா வீடுகளுக்கு சென்றிருக்கிறார்கள், ஜனாசாவுடைய கபர்களை தோண்டுவதில் பங்களிப்பு செய்திருக்கிறார்கள், ஜனாசாவுடைய அடக்கம் செய்கின்ற போது கபர்களிலே இறங்கி இருக்கிறார்கள், ஜனாசாவை எவ்வாறு குளிப்பாட்ட வேண்டும் என்று பெண்களில் ஒரு பெண்ணை உம்மு அஃபியா எனப்படுகின்ற ஒரு பெண்ணை ஜனாசா குளிப்பாட்டுவதற்கு பயிற்சி கொடுத்து நபி அவர்கள் அந்த பெண்ணை உருவாக்கினார்கள். சாதாரண விடயம் அல்ல. தன்னுடைய மகள் வஃபாத் ஆயிருக்கின்ற போதும் அந்த உம்மு அம்பியா என்ற இஸ்லாமிய சட்டத்துறையிலே இன்று ஒரு ஃபகீஹா என்று பேசப்படுகின்ற சாதாரண பெண் அல்ல. சஹாபா பெண்களில் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவுக்கு பின்னால் இஸ்லாமிய சட்டத்துறையிலே தேர்ச்சி பெற்ற உம்மு அஃபியா நுசைபா பின்துல் ஹாரிஸ், இந்த சஹாபி பெண்மணியை நபி அவர்கள் நியமித்தார்கள். எதற்கு? ஜனாசாக்களை குளிப்பாட்டுவதற்கு. எனவே ஜனாசாக்களை குளிப்பாட்டுவது என்பதோ, கபன் செய்வது என்பதோ, ஜனாசாக்களை கபரில் வைப்பது என்பதோ சாதாரண சடங்கு கிடையாது, அது கடமை, அது ஜனாசாவுக்கு நாங்கள் செய்கின்ற மரியாதை. ஏன்? இந்த உலகத்தில் ஒவ்வொருவரும் இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற ஒரு நாள் இருக்கிறது. தானாக நாங்கள் குளித்தோம், தானாக எங்களுடைய காரியங்களை செய்தோம், ஒரு நாள் எங்களை குளிப்பாற்றுகின்ற ஒரு நாள் வர இருக்கிறது. தானாக ஆடைகளை அணிந்த எமக்கு ஆடை அணிவிக்கப்படுகின்ற ஒரு நாள் வர இருக்கிறது. இவைகள் கடமை சகோதரர்களே. இவைகளுக்காக நாங்கள் இப்படியான விடயங்களை செய்வதற்காக ஒரு சங்கம் முன் வருகின்ற போது, இளைஞர்கள் முன் வருகின்ற போது அவர்களுக்கு நாங்கள் ஒத்துழைக்க வேண்டும். நபி அவர்களுடைய காலத்திலே அபூ ஸல்ஹா ரழியல்லாஹு அன்ஹு கபரு தோண்டக்கூடிய ஒரு சஹாபி, கபரு தோண்டக்கூடியவர்கள் அபூ ஸல்ஹா, மார்க்கத்தையும் படித்திருந்தார்கள், கபரு தோண்டக்கூடியவர்கள். நபியுடைய ஜனாசாவுடைய நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபரை தோண்டியதும் அபூ ஸல்ஹா ரழியல்லாஹு அன்ஹு. இப்படியான காரியங்களை சஹாபாக்கள் செய்திருக்கிறார்கள், ஜனாசாக்களை குறிப்பாட்டிருக்கிறார்கள். நபி அவர்கள் தன்னுடைய தோளில் சுமந்து கொண்டு ஜனாசாக்களை கொண்டு போய் அடக்கம் செய்திருக்கிறார்கள். ஸஅத் இப்னு முஆத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஜனாசாவை தன்னுடைய தோளிலே சுமந்து கொண்டு போய் தான் தொழிலித்து தான் கபரிலே இறங்கி அடக்கம் செய்திருக்கிறார்கள். இதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியான ஒரு ஜனாசாவுக்கு செய்கின்ற பர்து கிஃபாயாவை கடமையை செய்யுமாறும் சொல்லி இருக்கிறார்கள். செய்தும் காட்டியிருக்கிறார்கள், சிறப்புகளையும் சொல்லியிருக்கிறார்கள். சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் ஒரு ஜனாசாவுடைய விடயத்தில் கவனம் செலுத்தி ஒரு ஜனாசாவை யார் குளிப்பாட்டுவாரோ, ஒன்றும் செய்யவில்லை, ஒரு ஜனாசாவை குளிப்பாட்டுகிறார், குளிப்பாட்டுகின்ற போது ஏதோ அந்த ஜனாசாவுடைய குறைகள் வெளிப்பட்டிருந்தால் அந்த குறையை யாருக்கும் சொல்லாமல் மறைத்து அமானிதத்தை பேணி ஒரு ஜனாசாவை யாரெல்லாம் குளிப்பாட்டுவார்களோ, நபி அவர்கள் இரண்டு ஹதீஸ்கள் வந்திருக்கிறது. ஒரு ஹதீஸ்ல சொன்னார்கள், அந்த மனிதன் செய்த 40 பெரும்பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கின்றான் ஒரு ஜனாசாவை குளிப்பாட்டுபவர்களுக்கு. இன்னும் ஒரு அறிவிப்பில் வருகிறது, 40 மர்ரா அல்லாஹ் அவருடைய 40 கடவைகள் செய்த பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கின்றான். ஜனாசாவை குளிப்பாட்டக்கூடியவர்களுக்கு கிடைக்கின்ற சிறப்பு. இரண்டாவது சொன்னார்கள், ஒரு ஜனாசா வபாத்தாக இருக்கிறது, கபன் செய்வதற்கு குடும்பத்திலே வசதி கிடையாது. இஸ்லாம் சொல்கிறது ஊர் மக்கள் செய்ய வேண்டும், பொது நிதியினூடாக செய்ய வேண்டும், பைத்துல் மாலில் இருந்து செய்ய வேண்டும். இஸ்லாமிய நாடாக இருந்தால் அரசாங்கம் செய்ய வேண்டும். அந்த நபருடைய குடும்பத்துக்கு கபன் செய்வதற்கோ அடக்கம் செய்வதற்கோ குளிப்பாட்டுவதற்கோ வசதி இல்லை என்றால் இஸ்லாம் சொல்கிறது அந்த ஊர் மக்கள் செய்ய வேண்டும். ஊர் மக்கள் முன்வரவில்லை என்றால் இஸ்லாமிய அரசாங்கம் அதை செய்ய வேண்டும். அந்த அளவுக்கு ஒரு மையத்தை இஸ்லாம் அளிக்கின்றது. சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் கஃபன மையிதா, யார் ஒரு முஸ்லிமுடைய ஜனாசாவுக்கு கஃபன் வாங்கி கொடுப்பார்களோ அல்லது கஃபன் செய்கின்ற போது கஃபன் செய்வதற்கு உதவியாக இருப்பார்களோ, அந்த ஜனாசாவின் அவுரத்தை மறைப்பதற்கு உதவி செய்வார்களோ, அல்பஸல்லாஹு லஹு மின் சுந்துஸி வ இஸ்தபரகில் ஜன்னா, சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தத்தில் உள்ளவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற ஒரு ஆடை இருக்கிறது. இஸ்தபரக் மிக பெருமதியான சுவர்க்கத்திலே மிக பெருமதியான சுந்துஸ் இஸ்தபுரக் என்ற அந்த ஆடையை யார் ஒரு ஜனாசாவுக்கு கபன் செய்தாரோ, கபனுக்கு உதவி செய்தாரோ, அவருக்கு அல்லாஹ் அணிய வைப்பான் என்று சஹீஹான ஹதீஸிலே சொன்னார்கள். மூன்றாவது, யார் ஒரு ஜனாசாவை அடக்கம் செய்வதற்காக கபரை தோண்டுவாரோ, அபு தல்ஹாவை போல, ஏனைய சஹாபாக்களை போல, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போல கபர் தோண்டுவதற்கு யாரெல்லாம் முன் வருவார்களோ, சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், காஜிரி முஸக்கினின் அஸ்காஜிரி மஸ்கனின் அஸ்கனஹு இலா யௌமில் கியாமா, இந்த உலகத்தில் ஒரு ஏழை வீடு இல்லாமல் இருக்கிறார், இந்த ஏழைக்கு ஒரு செல்வந்தன் ஒரு வீட்டை கட்டி கொடுக்கிறார், அந்த வீட்டில் அந்த ஏழை எத்தனை வருடம் வாழ்ந்தாலும் அந்த செல்வந்தனுக்கு அந்த நன்மை கிடைக்கும். நபி அவர்கள் சொன்னார்கள், யார் ஒரு கபரை தோண்டுவார்களோ, தோண்டுவதற்கு உதவி செய்வார்களோ, அவர்களுக்கு அல்லாஹ் உலகத்தில் ஒரு மனிதன் ஏழைக்கு ஊடு கட்டி கொடுத்தால் எந்த நன்மையை கொடுப்பானோ கியாமத்துடைய நாள் வரைக்கும் அந்த நன்மையை கபரிலே வாழ்கின்ற கபுராளிக்கு, அதாவது கபரு தோண்டியவருக்கு அல்லாஹ் கொடுக்கிறான் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொன்றாக ஒரு ஜனாசாவுக்கு செய்கின்ற ஒவ்வொரு காரியத்துடைய சிறப்புகளையும் சொன்னார்கள். இவைகள் அனைத்தும் சஹீஹான கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ்களாக இருக்கிறது. அதே போன்று யாரு ஜனாசா தொழுகையில் கலந்து கொள்கிறார்களோ, கண்ணியமான சகோதரர், நாங்கள் ஒரு பழக்கத்தை கொண்டிருக்கிறோம் எங்களுடைய நாட்டிலே, ஜனாசாக்களை பார்ப்பதை ஒரு பெரிய விடயமாக நாங்கள் கருதுகிறோம். ஒரு ஜனாசாவை பார்க்க கிடைக்கவில்லை என்றால் கை சேதப்படுகிறோம். ஆனால் அதே நேரத்தில் அந்த ஜனாசாவில் தொழ கிடைக்கவில்லை, அந்த ஜனாசாவை சுமக்க கிடைக்கவில்லை, அடக்கம் செய்ய கிடைக்கவில்லை என்று கவலைப்படக்கூடியவர்கள் மிக குறைவு. கண்ணியமான சகோதரர்களே, ஒரு ஜனாசாவை வெறுமனை பார்ப்பதற்கு நன்மை கிடையாது, ஜனாசாவை பார்த்துவிட்டு உறவினர்களுக்கு ஆறுதல் சொல்வதற்கு நன்மை இருக்கிறது. அந்த ஜனாசாவை சுமந்து கொண்டு வந்து தொழுவதற்கு நன்மை இருக்கிறது. உஹது மலையுடைய அளவு அல்லாஹ் ஜனாசா தொழுகையில் கலந்து கொள்ளக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்றான். எந்த ஒரு சுன்னத்தான அமலுக்கும் கிடைக்காத ஒரு நன்மையை ஜனாசா தொழுகையில் கலந்து கொள்ளக்கூடியவர்களுக்கு, ருக்குவும் கிடையாது சுஜூதும் கிடையாது 4 தக்பீர்கள் கட்டக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் உஹது மலையுடைய பாரத்தின் அளவு அவருடைய மீசானுடைய தராசை அல்லாஹ் பாரமாக ஆக்குவான். இரண்டாவது, அந்த ஜனாசாவுக்கு பின்னால் நாங்கள் சென்று அந்த ஜனாசாவை அடக்கம் செய்கின்ற வரைக்கும் அந்த நிகழ்வுகளை நாங்கள் கலந்து கொண்டால் நபி அவர்கள் சொன்னார்கள், உஹது மலை அளவு 2 மடங்கு நன்மைகளை அல்லாஹ் கொடுக்கிறான். எனவே கண்ணியமான சகோதரர்களே, எங்களுடைய ஊருள் இப்படியான ஜனாசாக்களுடைய கர்மங்களை காரியங்களை இறுதி மரியாதையை கடமை என்று சொல்வதை விட ஒரு ஜனாசாவுக்கு செய்கின்ற அந்த மரியாதையை செய்வதற்கான சாதனங்களையும் வசதி வாய்ப்புகளையும் அதற்கு தேவையான விடயங்களையும் பொருளாதார வசதிகளையும் ஒவ்வொரு ஊரிலும் நலன் விரும்பி நலன் விரும்பக்கூடிய சங்கங்களினூடாக அதனை செய்வது எங்களுடைய இந்த காலத்திலே எங்களுடைய சிறுபான்மை மக்கள் வாழ்கின்ற எங்களுடைய இந்த நாட்களே ஒரு பர்ந்து கிஃபாயா என்று சொன்னால் கட்டாயம் துறை சார்ந்தவர்கள் செய்வது கடமை என்று சொன்னால் அது மிகையாகாது. எனவே எங்களுடைய பணங்களை இப்படியான விடயங்களுக்காக நாங்கள் மரணித்தாலும் எங்களுடைய ஜனாசாக்களை இந்த ஊரில் தான் குளிப்பாட்ட இருக்கிறார்கள், இந்த பள்ளிவாசலில் தான் தொழுகை நடாத்த இருக்கிறார்கள், எங்களுடைய ஊருடைய மைதானத்தில் தான் எங்களை அடக்கம் செய்ய இருக்கிறார்கள். இறுதியாக நாங்கள் செல்கின்ற உலகத்தில் இறுதியாக சந்திக்கின்ற இடம் மறுமையை முதலாவது பார்க்கின்ற இடம் எங்களுடைய கபிரஸ்தானங்கள். உலகத்தில் இறுதியாக செல்கின்ற இடம் சுவர்க்கம், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அல்லது நரகம், அதை எங்களுடைய கண்ணூடாக பார்ப்பது எங்களுடைய மக்பராக்கள் மையவாடிகள். எனவே எங்களுடைய மையவாடிகள் புனர் நிர்மாணம் செய்யப்பட வேண்டும். ஒரு ஜனாதாவுடைய கர்மங்களை செவ்வனே செய்வதற்கான சாதனங்களையும் வசதி வாய்ப்புகளையும் செய்வதற்கு செல்வந்தர்களும் குறிப்பாக சக்தி உள்ள வாலிபர்களும் முன்வர வேண்டும். இப்படியான காரியங்களை நாங்கள் செய்து இந்த உலகத்தில் எங்களுடைய சமூக பற்றை சமூகத்தின் மீது வைத்திருக்கக்கூடிய அக்கறையை கருத்தனையை வெளிப்படுத்தி உண்மையான ஈமானுடைய அடையாளத்தை வெளிப்படுத்தி ஈமானோடு மரணிப்பதற்கு அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. யாதங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, யாதங்களுடைய மாதா பிதாக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, யாதை இந்த உலகத்தில் ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை எம் அனைவருக்கும் ஏற்படுத்தி தருவாயாக.